எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உங்கள் அன்பு கூறுவோம். நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு மகா பரியதம். இயேசுவே, மாம்சத்தில் வழிபட்ட தேவனுடைய குமாரனே, நீர் எங்கள் மத்தியில் எழுந்தடிக்கிறதுக்கு ஆயுஸ்தோத்திரம். உம்மை தேடித்தான் எங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய கண்கள் எங்களை கவனித்து பார்க்கறதுக்கு ஆயுஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்கள் எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதே தகப்பனே. உங்களுடைய வசனம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல எங்கள் இதயத்தில் விழுந்து 100, 60, 30 பலன் கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்கிற அளவு ஒரு வாழ்க்கை மாற கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லாம் உம்மாலே, எல்லாம் உமக்கா. உங்களுடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் திரும்பிக் கொள்வோம். 8:17 1-8
பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிறவினிடத்திலும் ஒவ்வொரு கோலாக 12 வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களில் ஒவ்வொரு வம்சத்தவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். அவர்களை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சிப்பட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவும் ஒவ்வொரு கோலாக 12 அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது.
சரி, ஆரோனின் கோல் துளித்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை வாதுமை பழங்களை கொடுத்ததை சொல்லி வேத்திரடா வாசிக்கிறோம். இந்த எண்ணாகமத்தில் 12 தொடங்கி 17 வரைக்கும் படித்து பார்த்தால் தேவ ஜனத்தின் அல்லது இஸ்ரவேல் ஜனத்தினுடைய முரட்டாட்டமும் முறுமுறுப்பும் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. சோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய மதாந்திர பிரயாணத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கண்டுகொள்ள வேண்டிய, கவனிக்க வேண்டிய அநேக பாடங்கள் நமக்கு உண்டு. இந்த 12 நாம் பார்ப்பபடி சொன்னால், தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஊழியக்காலுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஜனங்கள் எழும்பி ஒரட்டாடப்படி ஒருமுறுத்ததினால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ இந்த போராட்டம் உச்சக்கட்டத்தில் போன பொழுதுதான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதைத்தான் நாம 17 படிக்கிறோம். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு, நான் தெரிந்து கொண்டவுடைய கோல் துளிர்க்கும். கடந்த சில நாட்களாக இல்ல வாரங்களாகவே இந்த வசனம் எனக்குள்ள அதிகமாக அசைவாடி, ஆகவே இதை குறித்து சற்று பேசலாம் சொல்லி ஆண்டவருக்குள்ள மறுபுறம் கத்தோட சித்த மாத்திரம் தம்பத்தில் செய்யப்படுவதா. சோ நான் தெரிந்து கொண்டவுடைய கோல் துளிர்க்கும். நான் சொல்ற கேளுங்க, ஊழியங்களையும் ஊழியர்களையும் தேவனே நிரூபிக்கிறார். கத்தர் நிரூபிக்காத தேவன் நிரூபிக்காத ஊழியங்களும் ஊழியர்களும் அது நிலைநிற்காது. ஆகவே தேவனே ஊழியங்களையும் ஊழியர்களையும் தான் ஏற்படுத்தின தான் தெரிந்து கொண்ட ஊழியங்களையும் ஊழியர்களையும் அவரே நிரூபிக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து நான் தெளிவாக கற்றுக்கொண்டேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்த நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நம்மை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறது. ஆகவே இந்த 17 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடினமான சூழ்நிலையிலே அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வருபடுத்தது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஊழியலுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். சோ அந்த வேளையில தான் தேவன் டைரக்டாகவே அதில் அவர் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக என்ன நடந்தது? ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாக இவர்கள் மறுபடுத்த போது ஆரோனுடைய ஊழியத்துக்கு விரோதமாகவும் தேவ ஜனங்கள் மறுபடுத்த போது தேவன் ஒரு ஆலோசனையை கொண்டு வருகிறார். அது என்ன பண்றால், நான் வாசித்த வசனத்தின்படி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோல், லேவி கோத்திரத்தில் அந்த கோலின் மேல் ஆரோனுடைய பெயரை எழுதி அந்த 12 கோல்களையும் கொண்டு வந்து சாட்சி பெட்டிக்கு முன்பாக வயிறு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார். சோ ஆண்டவர் இப்படியாக கட்டளையிட்டபடியே மோசே 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோல்களாக எடுத்து லேவிய கோத்திரத்திலே ஆரோனுடைய பெயரையும் எழுதி தேவ சரீரத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே வைத்தார். சோ அதுதான் நாம் இங்க பார்க்கிறோம். 8 வசனம்
மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர் விட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது.
சரி, இங்க பாருங்க. இப்ப ஆரோனுடைய ஊழியத்துக்கு விரோதமாக மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தேவ ஜனங்கள் மறுபடுத்த போதுதான் ஆண்டவர் இந்த ஆலோசனையை கொண்டு வந்து சொன்னாரு. இப்படி 12 கோல்களை கொடுத்து வைன்னு சொல்லி. சோ 12 கோல்களும் தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டு மறுநாள் வந்து மோசே உள்ளே பிரவேசித்து பார்த்தபோது அங்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்ன தெரியுமா? ஆரோனுடைய கோல் என்ன செய்தது? துளுத்திருந்தது. அது மாத்திரமில்ல, அது துளுத்து பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததுன்னு சொல்லி. இது குறித்து நான் யோசித்தேன், இதை குறித்து நான் கொஞ்சம் சற்று சிந்தித்தேன். என்ன தெரியுமா, எப்படி இந்த கோல் எவ்வாறு இந்த கோல் துளுக்க முடியும், எவ்வாறு இந்த கோல் பூ பூத்து கனி கொடுக்க முடியும்? சோ இதுல இருந்து நான் டைரக்டா சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் அவராலே கூடும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சரி, இப்ப கோல்கள் வைக்கப்பட்டாயிட்டது. ஆறுடைய கோல் தொழுத்து அது பூ பூத்து காய்காது. நான் சொல்லணுமா? இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் ஆரோனை சந்திக்கும் வரைக்கும், ஆண்டவர் ஆரோனை அழைத்து அவரை அபிஷேகிக்கும் வரைக்கும் ஆரோனுடைய வாழ்க்கை ஒரு காஞ்சி போன ஒரு கோலை போலதான் இருந்தது. ஆனால் தேவன் அவனை அழைத்து அபிஷேகித்த போதோ அவருடைய வாழ்க்கை பூத்து கொலுங்கி கனிகளை கொடுத்ததை சொல்லி நாம பார்க்கிறோம். பூத்து கொலுங்கிறதோடு மாத்திரமில்லை, அது காய்த்து பழங்களை கொடுத்ததா? ஒரு மரம் பழங்களை கொடுக்கிறதுனால என்ன லாபம்? அதைத்தான் மற்றவர்கள் அதை பறித்து புசித்து பயனடைகிறார்கள். ஒரு மரம் அது ஏற்ற நல்ல கனிகளை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் அதை பறித்து புசித்து பயனடைகிறார்கள், நன்மடைகிறார்கள். சோ ஆகவேதான் ஏ சொல்றாரு, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். மரமானது அதன் கனிகளை அறிந்து கொள்ளப்படும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாம சொல்றதை அறிவோமே. சோ இங்க நீங்க பாத்தீங்களா இருந்தா இல்ல கவனிங்க, there is no any potential, எந்த விதமான ஒரு சாத்தியக்கூறும் இல்ல இந்த கோல் துளுக்கிறது. ஏனென்றால் அந்த கோலுக்கு வேரும் இல்ல, வெயிலும் இல்ல, தண்ணியும் இல்ல, மண்ணும் இல்ல. இது ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுதே இந்த கோல் எப்படி துளுத்தது? சோ ஒரே ஒரு காரணம், தேவன் அதை துளுக்க வைத்தார். சோ நான் சொல்ல வர எனக்கு எப்படி இந்த செய்தியை சொல்லப்படும் தெரியாது, ஆனா எனக்கு கருப்பொருள் சொல்ற கேளுங்க. அந்த அந்த கோல் துளுக்கிறதுக்கோ பூ பூக்குறதுக்கோ கனி கொடுக்கிறதுக்கோ எந்த விதமான பொட்டன்சியல் எந்த விதமான ஒரு சாத்தியக்கோரும் இல்லவே இல்லை இயற்கையாக பார்க்கும் பொழுது. ஆனா தேவனோ அந்த கோலை துளுக்க வைத்து அது பூ பூக்க வைத்து அதை கனி கொடுக்க வைத்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோ நான் சொன்னது போல ஆரோனை ஆண்டவர் அழைக்கும் வரைக்கும் ஆரோன் ஒருவர் மற்றவர்களாலே அறியப்படாமல் தான் இருந்தார். ஆரோனை தேவன் அழைத்து அபிஷேகிக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையினாலே மற்றவர்களுக்கு என்ன நன்மை இருந்தது, என்ன பிரயோஜனம் இருந்தது? ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்து அபிஷேகித்து அவனை ஆசாரியனாக உயர்த்தின போதோ அறியப்படாதிருந்த ஆரோன் அனைத்து சபைக்கும் அறியப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு அது மட்டுமல்ல முதலாவது பிரதான ஆசாரியன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கிருபையை அவன் பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆகவே தேவன் அவனை அழைத்தாரு, அவன் காஞ்சி போன கோலை போல இருந்த அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தொழுக்க வைத்தார்னு சொல்லி நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே தேவன் ஆரோன் மோசே என்பவருடைய ஊழியத்திலே ஆண்டவர் அதை நிரூபித்து தேவன் அதை இடைப்பட்டு ஆண்டவரே அதை நிலைநிறுத்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சோ இப்பொழுது ஆரோனும் மோசையும் போய்விட்டார்கள். ஆனால் ஆரோனோடும் மோசையோடும் இருந்த அதே தேவன் இன்றைக்கு நம்மோடும் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிறார். அவரை அவருடைய ஊழியத்தை அவர்களுடைய ஊழியத்தை உறுதிப்படுத்தின கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை உறுதிப்படுத்த நிரூபிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் பச்சை பாதகம் உள்ளவர் அல்ல, மட்டுமல்ல தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் அனாதி தேவனே உன் அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் சொல்லி வேதம் சொல்றது. ஆகவே என் கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆரோனை அழைக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை காஞ்சி போற ஒரு கோலை போல தான் இருந்தது. இன்னைக்கு நமக்கு நம் மத்தியில் இருக்கிற பலருடைய வாழ்வு ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்கும் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. நான் ஒரு காலத்துல காஞ்சி போன கட்ட போல தான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை அழைத்தார், என்னை தொழுக்க வைத்தார். இங்க இருக்கிற உங்களை பலர் பலர் காஞ்சி போன கட்ட போல இருந்தோம், ஒருவராலும் கண்டுகொள்ளப்படாதவர்களாக இருந்தோம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்மை கண்டுபிடித்து ஆண்டவர் நம்ம ரட்சித்து தன்னுடைய ஆவியை நமக்கு கொடுத்து தன்னுடைய சபையில நம்ம வைத்து தன்னுடைய வேதத்தை நமக்கு போதித்து அன்றாடம் நம்மை நடத்தி வருகிறார். நித்திய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த தேவனுக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மத்திலே கடவுள் துதியும் மகிமையும் உண்டாவதா. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, சோ நான் தெரிந்து கொண்டுடைய கோல் துளுக்கும்படி சொன்னார். ஆகவே ஊழியங்களையும் ஊழியர்களையும் நிரூபிக்கிறது கர்த்தரே. இப்ப வாசிங்க ரெண்டு பேதரும் முதலாவது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் ஒரு தடவை வாசிப்போம். ரெண்டு பேதரும் முதலாவது அதிகாரம்.
சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை ஆயிருங்கள்.
திரும்ப வாசிங்க.
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும்
உங்கள் அழைப்பையும்
தெரிந்து
கொள்ளுதலையும்
உறுதியாக்கும்படி
ஜாக்கிரதையாருங்கள். சோ யாருக்கு தேவன் சொல்றாரு? உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி கண்பும் பண்ணும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஆகவே நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகள் நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாக இருக்கணும். நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்கணும். அதை காலமே யோசித்து பார்த்த என்ன தெரியுமா, மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வந்த போராட்டம் எத்தனை யோசித்து பாருங்க. இன்னும் சொல்லணுமா, மோசைக்கும் ஆரோனுக்கும் நெருக்கடிகளும் நெருக்கங்களும் தேவ ஜனங்களாலதான். நல்ல விளைக்கணுங்க, மோசைக்கும் ஆரோனுக்கும் நெருக்கடிகளும் கஷ்டங்களும் வெளியிலிருந்து அல்ல, உள்ள இருந்துதான். ஆகவே தேவனால அழைக்கப்பட்டு தேவனால இத்தனை அற்புதங்களை செய்து தேவ சமூகம் அவர்கள் மத்தியில் இருந்த போதும் தேவ ஜனங்கள் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்து முரட்டாட்டம் படிக்கிறதை படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது இல்லையா? தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். சோ தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்பி அவங்க செய்த முரட்டாட்டம் பயங்கரமாக இருக்கிறது வேதத்தில் நாம பார்க்கும் பொழுது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, சோ அவர்களுக்கு நெருக்கடி வெளியிலிருந்து அல்ல உள்ளிருந்துதான் வந்த சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அவர்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஆண்டவரே அழைத்த போதும், அவரே அவர்களை தெரிந்து கொண்ட போதும், அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர் உறுதிப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்காது. இங்க இடையில இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல போறப்பற கேளுங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய அழைப்பை சரியாக தெரிந்து கொள்ளணும். இந்த அழைப்பை தேவன் நம்மோடு இடைபடுவார். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க, கேட்டால் நமக்கு நமக்குள்ள குழப்பங்கள் வர்றதுக்கு இடமே இல்லை. உன்னுடைய அழைப்பை தேவன் உன்னோடு இடைபடுவார், உனக்கு உணர்த்துவார். மற்றவர்களால உன்னுடைய அழைப்பை கெண்போம்படுவார். ரெண்டும் உன்னுடைய வாழ்வில் நடக்கும். ஆகவே இந்த ரெண்டையும் வைத்து நம்முடைய அழைப்பை நாம் தெளிவாக உறுதியாக கண்டுகொள்ள முடியும். அது மாத்திரமில்ல, அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இப்போ வாசித்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களால சொந்த சபைக்குள்ளேயே ஆரோனுக்கும் மோசைக்கும் இவ்வளவு போராட்டம் வந்ததே. ஒரு கேள்வி, ஆரோனோ மோசையோ தேவன் கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு ஓடினாங்களா? இப்ப யோசிப்பாரு. நான் யோசித்தேன், காலை யோசித்து பார்த்தேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, சொந்த ஜனங்களா எவ்வளவு போராட்டம் அவர்களுக்கு, எவ்வளவு நெருக்கடிகள். சில இடங்களிலே ஜனங்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்திருக்கிறார். திரும்ப 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 அவர்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பார்கள். திரும்ப திரும்ப அந்த ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக முரட்டாண்டப்படுவார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்? தொப்புண்டு அவர்களுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இவ்வளவு நெருக்கடிகள் இருந்த போதும் ஆரோனும் மோசேயும் தாங்கள் அழைத்த அழைப்பையும் ஊழியத்தையும் விட்டுட்டு போகல. ஏன் தெரியுமா? அதான் அழைப்பு, அதான் உண்மை, அதிலே அவர்கள் உறுதியாக நிறுத்தினார். இது நமக்கு மிக முக்கியமான பாடமாக இருக்கட்டும். கர்த்தர் உன்னையும் என்னையும் ஒரு நோக்கத்தோடு ஒரு ஊழியத்துக்கு என்று அழைத்திருந்தால், தெரிந்து கொண்டிருந்தால், உயிர் உள்ள வரைக்கும் நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். அதுக்குத்தான் பல சோதனைகள் வரும், அதுக்குத்தான் பல நெருக்கடிகள் வரும், அதுக்குத்தான் பல கஷ்டங்கள் வரும், அதுக்குத்தான் பல புரிந்து கொள்ளாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள் வரும். ஆனால் ஆண்டவர் என்னை முன்னே அழைத்திருந்தால் நாம் அந்த ஊழியத்திலே நம்முடைய அழைப்பிலே அசையாமல் உறுதியாக நிற்கணும். ஆகவேதான் நாம் வாசித்த வசனம் சொல்றது, ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில், நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்வதிலே ஒரு அழைப்பை உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாக சொல்லி. ஆகவே நாம் எல்லோரும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயம் உண்டாடும். சோ இப்ப இதை கவனிங்க, எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் பார்ப்பீங்கன்னால், பரம அழைப்புக்கு பங்கு நூலாகிய பரிசுத்த சகோதரர், சீக்கிரம் படிக்காம மூன்று, எபிரேயர் மூன்று ஒன்று, எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் முதலாம்
வசனம். இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே.
அப்போது போது போது பரம அழைப்புக்கு
பங்குள்ளவர்கள்,
பங்குள்ளவர்களாகிய அல்லது பாத்திரராகிய பரிசுத்த சகோதரரே. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன, இது ஒரு பொதுவான அழைப்பு. இந்த அழைப்பு யாருக்கு தெரியுமோ? இது பரிசுத்தவான்களுக்கு அல்லது பரிசுத்த சகோதரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு என்ற ஒரு பொதுவான அழைப்பு. இது பரம ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு பரம அழைப்பு. இட்ஸ் எ காமன் கோல். மத்தேய 11 அதிகாரம் 28 வசனத்தை படிக்கும். மத்தேய 11:28 படிக்கும். மத்தேய 11:28.
வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
வருத்தப்பட்டு பார சுபக்கிரவுகளை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த அழைப்பு ஒரு பகிரங்க அழைப்பு. இட்ஸ் அ பப்ளிக் கால். எல்லோருக்கும் ஆண்டவர் விடுக்கிற பகிரங்க அழைப்பு. பாவ பாரம் சுமந்து நொந்து போய் இருக்கிறவர்களே, எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்கள் பாவ பாரத்தை நீக்குவேன் என்று சொல்லி இயேசு அழைக்கிறார். இஸ் அ பப்ளிக் கால் ஃபார் எவ்ரிபாடி. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பொதுவான அழைப்பு. ஆனா நாம முதல் பார்த்தது எபிரேயர் 13 அதிகாரம் முதலாம் பார்த்தது, அது பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் உடைய ஒரு கொமன் கோல். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பங்கடைய வேண்டும் என்பதை குறித்து ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு கொமன் கோல். இன்னும் ஒரு அழைப்பு, மத்தேயு 4 அதிகாரம் சீக்கிரப்படி 4 அதிகாரம் 19 வசனம் பாருங்க. மத்தேயு 4:19,
என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளா ஆக்குவேன்.
சரி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவளா ஆக்குவேன். சோ இது ஒரு பிரைவேட் கோல், இது ஒரு தனிப்பட்ட அழைப்பு. சொன்னாங்க, அப்படி கொமன் கோல் இருக்குது, பொதுவான அழைப்பு இருக்குது, பப்ளிக் கோல் இருக்குது, பகிரங்க அழைப்பு இருக்குது, இன்னும் ஒரு அழைப்பு இருக்குது, அது பிரைவேட் கோல், அதாவது தனிப்பட்ட அழைப்பு. இப்ப கலிலேயா கடலோரத்தில் பேதரும் அந்திரியாவும் மீன் பிடித்து நிற்கிறாங்க. சோ என் பின்னே வாருங்கள் சொல்லி அவங்க ஸ்பெக்டாகுலர், அவங்களை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். எதற்கு தெரியுமா? தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவ சித்தத்தை செய்வதற்கு. கடலியா கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த சௌர்களை ஆண்டவர் இடையில தெரிந்து கொள்கிறாரு, அழைக்கிறார். ஆகவே இந்த அழைப்பில், இந்த வார்த்தையில இருந்து, இந்த நிமிடத்தில் இருந்து, இந்த அழைப்பில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுனாக மாறிட்டு, அதுவரை மீன்பிடிக்கிற தொழிலும் உலக பிரகாரமாக இருந்த பேதுரு அந்தையா, இந்த கலிலேயா கலிரோடத்தில் ஆண்டவர் இயேசுடைய அழைப்பு, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த அழைப்பை தேவன் அவர்களுக்கு கொடுத்த போது சொல்றது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அப்படியானால் கர்த்தருடைய அழைப்பு, தேவனுடைய ஊழியத்துக்கு உலக பிரகாரமான எல்லாவற்றையும் விட்டுட்டு பிரைவேட் கோல் எரிசார்கள் இயேசுவை பின்பற்றார்கள். இது வந்து தனிப்பட்ட ஒரு அழைப்பு. ஆகவே இப்ப பொதுவான அழைப்பு நாம் எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் பரலோக ராஜ்யத்துக்குரிய அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரசுமக்கு எல்லாம், இது பாவிகளுக்கு ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஒரு அழைப்பு. ஆனால் என் பின்னே வாருங்கள் சொல்லி கலிலேயா கடற்கரைக்கு கொடுத்த அழைப்பு, அது ஒரு பிரைவேட் கோல், ஒரு தனிப்பட்ட கோல். சோ நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமோ, ஊழியத்துக்கென்று தேவன் பலரை அழைக்கிறார். சிலரை தனிப்பட்ட விதத்துல, சில குறிப்பிட்ட அழைப்பில ஊழியத்துக்காக ஆண்டவர் பொறித்தெடுக்கிறாரு, அழைக்கிறாரு, அபிஷேகிக்கிறார். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அவதான் எபிசி நிருபத்திலே நாம பார்க்கிறோம் இல்லையா, சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், போதகராக ஏற்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இது ஒரு அழைப்பு. இப்ப அப்போஸ்தலர்ன்றது ஒரு அழைப்பு, தீர்க்கதரிசின்றது ஒரு அழைப்பு, சுவிசேஷன்றது அழைப்பு. எல்லாரும் சுவிசேஷம் சொல்ல முடியும், இட் ஷுட் பி, எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் சத்தியத்தின்படி. ஆனால் சிலரை ஆண்டவர் சுவிசேஷராக அழைக்கிறார். எல்லாரும் வேதத்தை போதிக்கலாம், ஆனால் ஆண்டவர் சிலரை வேதத்தை போதிக்கிற போதகராகவே அழைத்து அபிஷேகிக்கிறார். இந்த டிஃபரெண்ட், இந்த வித்தியாசத்தை நாம புரிந்து கொள்ளணும். சோ எவர்களை தேவன் எந்தெந்த ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ, அந்தந்த ஊழியத்துக்குரிய கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் அபிஷேகம் நிச்சயமாக கொடுப்பார். நானும் என்னை ஒரு போதகனாக ஆண்டவர் அழைத்திருந்தால் வேதத்தை போதிக்கிற கிருபை எனக்கு நிச்சயமாக அவர் தருவார். ஒரு அப்போஸ்தலனாக ஒருவனை அழைத்திருந்தால் அவனுக்கு சபையில் இருக்கிற நுணுக்கங்களை கண்டுபிடிக்கவும், சபையில இருக்கிற காரியங்களை கண்டுபிடிக்கவும், சபைகளை ஸ்தாபிக்கவும், ஊழியர்களை எழுப்புற கிருபை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். எந்த ஊழியத்தின் அடிப்படையில் ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைக்கிறாரோ, அந்தந்த ஊழியத்துக்குரிய கிருபைகளையும் ஞானத்தையும் ஆலோசனையும் நிச்சயமாக தேவன் கொடுத்தே ஆவார். இதுல குழப்பத்துக்கு இடவே இல்லை. இப்ப குழப்பம் எங்க இருக்குன்னா, நம்முடைய அழைப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்கணும். ஆனா நம்முடைய அழைப்பு என்ன சொல்லி கண்டுபிடித்து விட்டால், அந்த அழைப்பிலே மரணப்படியாக நாம உண்மையாக இருக்கணும், மட்டுமில்ல உறுதியாக இருக்கணும். அவை தான் வாசித்து வசனம் சொல்றது, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உங்களுடைய அழைப்பையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. சோ ஆரோனுக்கும் மோசேக்கும் அவர்களுக்குள்ள பல பிரச்சனை, ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அதுக்கு கிடந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஊழியத்தை விட்டு அவங்க ஓடி வளப்பாரு. காரணம் தெரியுமா? இது தேவன் எனக்கு தந்த ஊழியம், இது தேவன் எனக்கு தந்த அழைப்பு. பாடுகள் உண்டுதான், ஒருவேளை பரிகாசங்களும் உண்டுதான், ஒருவேளை நம்மை விளங்கிக் கொள்ளாத சூழ்நிலைகளும் உண்டுதான். இன்றைக்கு நல்லவர்கள் சொல்லுவார்கள், அதே நாவுகள் அடுத்த நாள் இந்த சரியில்னு சொல்லுவாங்க. இது ஒன்று நமக்கு புதுசு இல்லை. ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக சரியாக எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பு தேவன் நமக்கு கொடுத்திருக்கு. இத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்க, உன்னதமான தேவன் தன்னுடைய பணிக்கு என்னையும் உன்னையும் அழைத்தது லேசான காரியமா? தன்னுடைய வீட்டில ஊழியம் செய்யறதுக்கு நமக்கு கொடுத்த இந்த பாக்கியம் இலகுவானதா என்ன? மோசே குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய வீட்டிலே, என்னுடைய சபையிலே அவன் எங்கும் உண்மையான மற்ற பியூட்டிஃபுல் விட்னஸ் ஹஸ் கிவன் பை காட். என்ன யோசிச்சு பாருங்க, ஆண்டவரால என்ன அழகான ஒரு சாட்சி மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்க யோசிப்பார். எனக்கு அந்த தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார். ஆகவே நம்மை குறித்த ஒரு சரியான சாட்சி தேவனத்துக்கு இருக்கத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். கர்த்தர் பணியை செய்வார். ஆகவே இதனால சொல்ல வர காரியம் என்னவென்றால், நாம அழைக்கப்பட்ட அழைப்பிலே தேவன் நம்ம வைத்த இடத்திலே நாம் உறுதியாக உண்மையாக இருக்கணும். தட்டு செய்யும் போடுது, டப்பை அழைத்திருக்கிறார். ஆகவே சில ஊழியங்களுக்கு தேவன் பிரைவேட்டாக சிலரை தனிப்பட்ட விதத்தில் அழைக்கிறார். இப்ப ஒரு வேதத்தில் ஒரு பகுதியை படிக்க, படித்தார் அப்போஸ்தலர் 6 ஒன்றிலிருந்து 5 வரைக்கும் படிக்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 6 ஒன்றிலிருந்து 6 வரைக்கும் சீக்கிரம். அங்கே அழைப்பு நிமித்தம் அழைப்பில் இருக்கிற உறுதியை நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. படி.
அந்நாட்களிலே சீடர்கள் பெருகின போது கிரேக்கனானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணை திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்.
இங்க ஆதி திருச்சபையில ஒரு குழப்பம், ஒரு நெருக்கடி. அது என்ன அடிப்படையில் தெரியுமோ, கொஞ்சம் கவனிங்க. இந்த ஆதி திருச்சபையில ஏற்பட்ட இந்த குழப்பம் என்ன அடிப்படையில் தெரியுமோ, மொழியின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கு. கிரேக்கர் எபிரேயர், சோ கிரேக்கர்கள் முறுமுறுத்திருக்கார்கள். யாருக்கு விரோதமாக? எபிரேயருக்கு விரோதமாக. என்ன முறுமுறுப்பு? எங்கள் விதவைகள் அன்றாட விசாரணை திட்டமாக விசாரிக்கப்படல. யாரு? கிரேக்கர். அப்ப அங்க என்ன நடந்திருக்குது? மொழியின் அடிப்படையிலே சபையிலே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. சோ இந்த குழப்பத்தை வெகு ஞானமாக நிதானமாக அப்போஸ்தலர்கள் தீர்த்திருக்கிறது பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கு. படிக்க தொடர்.
அப்பொழுது 12 பேரும் சீடர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம்
என்றார்கள்.
நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை
போதிக்கிற ஊழியத்திலும்
இடைவிடாமல்
பாருங்க. அழைப்பில எவ்வளவு ஷார்ப்பா இருக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் சபையில ஒரு குழப்பம் வந்திருக்குது, பிரச்சனை வந்திருக்குது. இப்ப அவங்க எப்படி தீர்த்திருக்காங்க தெரியுமோ? அவங்க இதை தீர்க்கிறதுக்கு ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது தெரிஞ்சுக்கொள். இது என்ன விசாரணை? பந்தி விசாரணை. அதாவது பந்தி விசாரணை அர்த்தம் என்னங்க? சபையில அன்றாட அந்த ஆதி சபையில அவர்கள் சாப்பாடு கொடுத்திருக்காங்க, பந்தி விசாரணை. சோ இந்த சாப்பாட்டு காரியங்களை விசாரிக்கிறதுக்கேண்டி 7 பேர் அவங்க தெரிஞ்சிருக்காங்க. சோ இந்த சாப்பாட்டு விஷயத்துக்குன்னு தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க தான் தேவா பிலிப்பு. சோ இந்த சாப்பாட்டு காரியங்களை விசாரிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட பரிசுத்த ஆவியா நிறைந்தவர்களாலும் விசுவாசத்தை உறுதியாகமாக இருந்திருக்காங்க. யோசித்து பாருங்கள், ஆதி திருச்சபை எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துக்கிட்ட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பந்தி விசாரணை செய்வதற்கு கூட பரிசுத்த ஆவியா நிறைந்தவர்கள் தேவை. பந்தி விசாரணை செய்வதற்கு கூட விசுவாசத்தில் உறுதிக்காக தேவைன்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப என்ன நடந்திருக்கு? அவர்கள் தெரிந்து கொண்டு அவர்கள் மேலே கைகளை வைத்து செபித்து பிரித்து விட்டாங்க. நீங்க இந்த பந்தி விசாரணையை பார்த்துக்கொள்ளுங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை பிரசங்கிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். ஏன்னா திஸ் இஸ் அவர் கோல் has given by the Lord. இது எங்களுடைய அழைப்பு. தேவன் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு என்ன? தேவ வசனத்தை போதித்து ஜனங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவது. இது எங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு. அப்ப இந்த ஊழியத்தை விட்டு, இந்த அழைப்பை விட்டு பந்தி விசாரணை செய்யறது எங்களுக்கு ஏற்றதல்ல. ஆகவே இதற்கு வேறு சிலரை ஏற்படுத்தி சொல்லி அவர்கள் ஞானமாக அதை தீர்த்து கொண்டாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பை கெடுக்கிற, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய அழைப்பையும் ஊழியத்தையும் கெடுக்கிற ஊடுருவுற காரியங்களை குறித்து நாம் ஜாக்கிரதா இருக்கோம். பல காரியங்கள் வரலாம், பல நிறங்களில் வரலாம், பல கோணங்களில் வரலாம், பல வடிவங்களிலும் வரலாம். நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் சோதித்து பார்ப்பதற்கு சில அமில சோதனைகள் நம்முடைய வாழ்விலே வரலாம். ஆண்டவரே அதை சில வேளையில அனுமதிப்பார். நம்முடைய நிலைப்பாட்டை பார்க்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அழைப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்ம வைத்த இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரினை அழைத்த இடத்துல வைத்துக்கள் சொன்னால் மரணம் வரைக்கும், அல்லது தேவன் நம்ம அந்த இடத்திலிருந்து எடுக்கும் வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நாம் உண்மையாக தேவனுடைய ஊழியத்தை நாம் நிரூபிக்கணும். அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் பாதி நடக்கிறதாக வருகிற காரியங்களை குறித்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லி சத்தியத்தை புரிந்தாலும் கூட சொல்லுறேன். இப்படி நீங்க இதை வைத்துக் கொண்டு இதற்கு ஆதாரமாக இன்னொரு சில வேதப்பதியில பாக்குறது பொருத்தமா இருக்கு. நம்புறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 படிங்க. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 படிங்க.
ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துக்கு நல்ல போற்றவனாக தீங்கு அனுபவி. தன்னில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கொடுத்த அலுவலர்களை சிக்கிக் கொள்ள
மாட்டான். என்கின்ற வளருகிற ஒரு இளம் ஊழியனுக்கு பழுத்த ஒரு ஊழியன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற புத்திமதியை கொஞ்சம் கவனி. என்ன சொல்ற பாருங்க, தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி தன் வேலை கடுத்த பிழைப்பு கடுத்த காரியங்களிலே சிக்கிக் கொள்ள மாட்டான். இதை விளங்கப்படுத்துறேன். நமக்கு இன்னைக்கு நீங்க வேலைக்கு போறீங்க, வேலை தேடுறீங்கன்னு வைங்க. ஒரு இடத்துல ஒரு வேலையை தேடி எடுத்து ஒரு சிப்புக்கு நீங்க பெட்ராக் சைன் பண்றீங்கன்னு வைங்களேன். அந்த பெட்ராக் வேலைக்கு பெட்ராக் நீங்க எழுதிட்டீங்கன்னா அந்த வேலை குறித்து நீங்க கவனமா இருப்பீங்க. ஏன்னா வேலை போயிடக்கூடாது. ஆகவே செப்புக்கு ஏற்றபடி நாம நடந்து கொண்டது கொஞ்சம் கவனமா இருப்போம் இல்லையா? அப்படி இல்லாட்டா வேலை போயிடும். அதுபோல தண்டில சேவகம் எழுதி கொண்ட எவனும் தன் பிழைப்பு கடுத்த காரியங்களை சிக்கிக்கொள்ள மாட்டான். அதுபோல நாம் தேவாதி தேவனோடு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம், நல்ல விளைக்கணும். நம்ம ஆண்டவரோடு நாம பெட்ராக் சைன் பண்ணியிருக்கோம். அவருடைய பணியை, அவருடைய ஊழியத்தை, அவருடைய வேலையை செய்வதற்கு நாம பெட்ராக் சைன் பண்ணியிருக்கோம் என்பதும் மறந்துடாது. சோ ஆகவே இந்த பெட்ராக், இந்த ஊழியத்தை, இந்த வேலையை கெடுக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது அதை குறித்து நாம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏனென்றால் தேவன் தந்த வேலையை, அழைப்பை, ஊழியத்தை கெடுக்கிற எந்த காரியத்துக்கூட நாம போகக்கூடாது. மனுஷகுடைய முகத்துக்காகவும் மனுஷகுடைய வீணான ஆலோசனைகளுக்காகவும் தேவ வழிகளை விட்டு நாம விலகக்கூடாது. இன்றைக்கு அழைக்கப்பட்ட அழைப்பையும் ஊழியத்தை விட்டு விட்டுகள் இத்தனை பேர் தெரியுமா? ஆகவே நான் உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையின்படி யூ ஷுட் பீ வெரி கேர்ஃபுல். ஐ ஸ்பீக் தி ட்ரூத். தேவனுடைய ஊழியத்தையும் தேவனுடைய அழைப்பையும் நாம துச்சமாக எண்ணிடக்கூடாது. ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நாம நம்ம என்ன அழைப்புல அழைத்தாரோ, என்ன ஊழியத்தை தந்தாரோ, அதை குறித்து நாம கவனமா இருக்கின்ற தேவாதி தேவனோடு நாம அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை நாம நிறைவேற்றுவோம். இதற்கு குந்தகம் விளைக்கிற, இதற்கு பாதிப்பு கொண்டு போடுகிற காரியங்கள் வாழ்க்கையில என்ன வடிவத்தில் வந்தாலும் அவைகளை நாம இனம் கண்டுகொண்டு அவைகளை நாம நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றினால் ஒழிய தேவனுடைய அழைப்பை, ஊழியத்தை நாம் சொப்படுவே நிறைவேற்றுவது என்பது இலகுவான காரியம். அடுத்த வசதப்படி,
மேலும் ஒருவன் யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான்.
சரி பாருங்க, யுத்தம் பண்ணினாலும், மல்யுத்தம் பண்ணினாலும் அவன் சட்டப்படி யுத்தம் பண்ணணுமே. நல்ல கவனிங்க. ஒருவேளை ஒருவன் யுத்தம் பண்ணி ஜெயித்தாலும் அவன் சட்டப்படி யுத்தம் பண்ணாவிட்டால் அவனுக்கு பரிசு கொடுக்க முடியாது. இப்பயோ ஒலிம்பிக் நடந்த ஒரு ஓட்டத்துல ஒருவன் ஓடி முன்னுக்கு போயிட்டான், ஆனா அவன் ட்ரக் மாறின முடியாது, முன்னுக்கு போயிருந்தாலும் அவனுக்கு பரிசு கொடுக்கல. நடந்த உண்மை சம்பவம். அதுபோல மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி யுத்தம் பண்ணாவிட்டால் என்ன இல்ல, பரிசு இல்ல. அப்ப இது என்னத சொல்லுது? நாம என்னதான் ஊழியத்தை செய்தாலும், என்னதான் காரியத்தை செய்தாலும் நமக்கு இருக்கிற சட்டம் எது? தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேதம் தான். ஆகவே என்ன கருவான தேவன பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நான் சொல்ற கேளுங்க, தயவு செய்து நாம ஆண்டவட்ட ஊழியத்தை செஞ்சால் சத்தியத்தின்படி ஊழியம் செய்யும். பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். தேவனுக்கு முன்பாக சொல்றேன், நம்முடைய மனதில் எழும்புகிற உணர்வுகளின் அடிப்படையில் ஆண்டவட்ட பணியை செய்யக்கூடாது. ஏதோ ஒரு உற்சாகத்தின் அடிப்படையில் தேவ ஊழியம் செய்ய உற்சாகம் தேவை, அது உண்மை. ஆனா அந்த உற்சாகத்தையே நம்ம சார்ந்திடக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உணர்வுகளும் உற்சாகங்களும் நேரத்துக்கு நேரம் மாறும், காலத்துக்கு காலம் மாறும், தெரியவில்லை. ஆகவே மனித உணர்வுகளை, உற்சாகங்களை சார்ந்து தேவனுடைய பணிக்குள்ளே நாம் போயிடக்கூடாது. ஆகவே நான் சொல்லுவேன், நாம் ஊழியம் செய்தால் சத்தியத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும், வேதத்தின்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டப்படி அவன் மல்யுத்தம் பண்ணாதான் முடிசூட்டப்பட மாட்டான். ஆகவே நாமும் ஊழியம் செய்தாலும் வேத வசனத்தின்படி சத்தியத்தின்படி நாம கர்த்தருடைய வசனத்துக்குள்ள இருந்து நாம செய்யாத பணிகள் ஒருவேளை காரியங்கள் வெற்றியாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், அல்லது நாலு பேர் நல்ல நம்ம பார்த்து நீங்க தான் பிரதர் நல்ல ஊழியர் நல்ல ஊழியர்னு நாலு பேர் பாராட்டலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நான் செய்கிற ஊழியம் சத்தியத்தின்படி இருக்குதா, தேவன் இதை அங்கீகரிப்பாரா, ஆண்டவர் இதை அக்செப்ட் பண்ணுவாரா, தட்டிசம் போடுது, அல்லது அதுக்கு வெளியில நாம என்னதான் செஞ்சாலும் ஆண்டவர் ஒன்றை அங்கீகரிக்காவிட்டா ஆண்டவர் அதை எனக்கு இருக்க பெரிய போராட்டமே அதான். தேவன் ஒன்றை அங்கீகரிக்காவிட்டால் நான் என்னத்தை செய்துதான் என்ன, என்னத்தை இழந்துதான் என்ன, என்னத்தை கொடுத்துதான் என்ன. ஆகவே நான் ஊழிய செய்தால் அது சத்தியத்தின்படி இருக்கணும். அப்படி நாம சத்தியத்தின்படி கர்த்தருடைய பணியை ஊழியத்தை செய்வோமாக இருந்தால் மோசேக்கும் ஆரோனுக்கும் வந்த போராட்டம் போல என்ன போராட்டங்கள் வந்தாலும் இடையில நாம அதை நிறுத்தப்படும். தொடர்ந்து தேவன் நமக்கு தந்த ஊழியத்தை அழைப்பு உயிர் போனாலும் மற்றவர்களால சரியில் என்று தள்ளிவிடப்பட்டாலும் அழைத்தவர் தேவன் அல்லவா, அவருக்கல்லவா கணக்கொப்பு கொடுக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் ஒரு நாளைக்கு நான் அவருக்கு முன்பாக நிற்பேனே, என்னோட வாழ்க்கை குறித்தும் என்னோட ஊழியத்தை குறித்தும் என்னை நம்பி அவருக்கு ஒப்பு கொடுத்த பொறுப்பை கொடுத்து ஒரு நாளைக்கு நான் கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமே. நாலு பேரை சமாளிச்சுட்டு போகலாம், பெரிய காரியம் இல்லை, ஆனா அவரை எப்படி சமாளிக்கிறேன், இப்படியெல்லாம் நான் யோசிக்கிறேனா அல்லது போதிக்கிறேனா. அவர்தான் சங்கீதக்காரர் சொல்லுவார், உமக்கு பயப்படுற பயத்தினால் என் உடம்பெல்லாம் ஆசிரியிருக்கு. இன்னும் ஒரு காரியம் சொல்லிட்டு போ, கவனிங்க, தேவன் ஒரு மனுஷனை ஒரு ஊழியத்துக்கு அழைத்தார், அவனை ஆயத்தப்படுத்துவார். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு ஊழியத்துக்கு தேவன் அழைத்தார், அந்த மனுஷனை தேவன் அந்த ஊழியத்துக்கு அவர் நிச்சயமாக பரிச்சயிப்பார், ஆயத்தப்படுத்துவார். மோசேக்கு இத்தனை பெரிய ஊழியம், இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை லீட் நடத்துறது, அதையும் இந்த முரட்டாட்டமான ஜனங்களை ஆண்டவரே சொன்னார் வணங்க கழுத்துள்ள ஜனங்கள், மோசே சொல்றார் கலகக்காரர். அப்படிப்பட்ட ஜனத்தை நடத்துறதுன்றது இலகுவான காரியம். ஆகவேதான் தேவன் அவரை கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆயத்தப்படுத்தினார். சோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி 40 வருஷம் எகிப்தில் இருக்கும் பொழுது எடுத்ததுக்கெல்லாம் வெட்டு அடி தடிதான். ஒருவன் அநியாயம் நடத்தினா எடு வாழ வெட்டு கதையே இல்லை, இன்னொருத்தர் அடிக்கிறான் சண்டை அடி போவாப்பால. ஏன்னா இவர் என்ன நினைச்சானடா, எகிப்தில் இருக்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு நினைவு இருந்தது, சொந்த ஜனத்தை நான் வீட்டுக்கொள்வேன் சொல்லி. ஆனால் அது தேவனாலே உண்டான எண்ணம் இல்லை, அவன் மாமிசத்தில் அதை ட்ரை பண்ணான், அவன் ஃபெயிலியர் ஆயிட்டான். அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகின போது அவருடைய பிராணனுக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து வந்த போது இங்க இருக்கலான்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டான், ஓடிட்டான். அவன் அங்கே வாழ முடியாத தன் உயிருக்கு ஆபத்து என்ற படியாத்தான் அவர் எகிப்து விட்டு போகும்படி வந்தது. போய் மீதியான் தேசத்தில் இருந்த ஆசாரியனுடைய மகளை அவன் திருமணப்படி அங்கு, இது நாம் அறிந்த காரியம். சோ அங்க மீதியா தேசத்தில் இருந்து அந்த வனாந்திரத்தில் இருந்து 40 வருஷம் அங்கு இருந்திருக்கிறார். என்னை கேட்டீங்களா இருந்தால் எனக்கு கிடைக்கிற வெளிச்சத்தின்படி இந்த 40 வருஷமும் தேவன் தன் ஜனத்தை நடத்தும்படிக்கு ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார், பொறுப்பே பண்ணார். ஏன்னா அவனுடைய மைண்டு மாறணும் பாருங்க, அவனுடைய சுபாவம் எடுத்ததுக்கெல்லாம் அடி தடி வெட்டு குட்டுன்னு அவன் அவனுடைய சுபாவம் மாறணும். ஆகவே அவர் 40 ஆண்டுகள் எங்க வச்சு வனாந்திரத்தில் வச்சு ஆடுகளை மேய்க்க, இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு மிகுந்த பொறுமை தேவையா, அது என்ன வேகமாக ஓடும், அது மெதுவாக ஓடும், அதுக்கு என்ன ஒழுங்கு தெரிய போதா இல்ல, அது எல்லாமத்தையும் வச்சு கட்டி மேய்க்கிறதுன்றது இலகுவான காரியம் இல்லை. இந்த இங்க இருந்துதான் அவன் நல்ல பொறுமையும் சாந்தத்தையும் கற்றுக்கொண்டிருக்கான் என்பது இது சத்தியத்தின்படி நான் கண்டுகொள்ற உண்மை. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 40 வருஷமாக ஆண்டவர் மோசேயை வனாந்தரத்தில் வைத்து ஆயத்தப்படுத்தினார் அந்த பெரிய ஊழியத்துக்காக. அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு 40 ஆண்டுகள் ஆயுதப்படுத்தப்பட்ட அந்த தேவ மனுஷன் தான் 40 ஆண்டுகள் அடுத்த 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்தினு சொல்லி நான் பார்க்கிறோம். பிரிப்பப்படுவார். யோசேப்பை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அரண்மனைக்கு போகிறதுக்கு முதல்ல அவன் பல பாடுகள் நெருக்கடிகளை சந்தித்து நீதி நிமித்தம் பல துன்பங்களை அனுபவித்து அவனை இன்னும் பக்குவப்படுத்தினார். எதற்கு தெரியுமா? எகிப்து தேசத்தை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் அவனை பக்குவப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார் சொல்ல பார்க்கிறோம். தாவீது ராஜாவை எடுத்துக்கொள்ள, வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார். அபிஷேகம் பெற்ற பிற்பாடு, அதற்கு முதல் இல்லை, அதுக்கு முதல் அவன் சும்மா தான் இருந்தான். ஆனா இன்றைக்கு தேவன் அவன் மேல கை வைத்தாரோ, இன்றைக்கு ஆண்டவர் அவனை அழைத்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரோ, அண்டையில இருந்து அலைச்சல் ஆரம்பமாகுது. பாரு, ஆபிரகாம ஆண்டவர் அழைத்தார் பாருங்க, அலைஞ்சு பரதேசி போல அலைஞ்சு. இன்றைக்கு ஒரு இங்க டென்ட் அடிப்பான், நாளைக்கு பிடிக்கிட்டு போவான், அங்க டென்ட் அடிப்பான். ஆனா ஏன் தெரியுமா? ஆண்டவர் அது ஒரு நோக்கத்தோடு விட்டார். தெரியுமா, நான் நீ காண்ட தேசம் எல்லாவற்றையும் நடந்துதீரு தேசம் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனா ஒரு காரியம் தெரியுமா, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குப்பணி கொடுத்த தேசத்தை இன்று வரைக்கும் இஸ்ரவேலர்கள் சுதந்திரிக்கவே இல்லை. அது யோசுவாட காலமா இருந்தாலும் சரி, தாவீது காலமா இருந்தாலும் சரி, சலமோட காலமா இருந்தாலும் சரி, தேவன் கொடுத்த டெரிட்டரியை அந்த எல்லையை இன்னும் இதுவரை யூதர்கள் சுதந்திரிக்கவே இல்லை. சத்தியத்துமணி சொல்றீங்க இந்த ரகசியத்தை, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குப்பணி கொடுத்த அந்த எல்லை அளவை எப்பொழுது யூதர்கள் சுதந்திரிப்பார்கள் சொன்னால், 1000 வருஷம் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை அரசாட்சி செய்யும் பொழுதுதான் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த எல்லை அளவை இஸ்ரவேல் சுதந்திரிப்பார்கள். இது சத்தியம். சரி, போகட்டும். எனக்கறிமானவர்களே, ஆபிரகாம் அலைந்து தெரிந்தான், பரதேசிய போல அங்கு மிகுமாக டென்ட் அடிச்சு பழந்தார். அவனை ஒரு பெரிய நோக்கத்தோடு ஆண்டவர் அப்படி விட்டு ஆயத்தப்படுத்தினார். தாவீதையும் ஆண்டவர் அப்படியாக என்ன அலைந்து தெரிய பண்ணி பல இடங்களிலே அவன் பல வேதனைப்பட்டு உயிரை கையில பிடித்து கொடுத்திருந்தார். தேவன் மாத்திரம் அவனோட இருக்காவிட்டால் சவுடைய பட்டியத்துக்கு அவன் இரையாக இருப்பான் என்பது வேதனை நாம் காண்கிற தெளிவான வெளிச்சம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்திலும் அவனோட கூட இருந்து அவனை காப்பாற்ற. ஏன் தெரியுமா? தாவீது வனாந்திரத்திலிருந்து கற்றுக்கொண்ட மிகப்பெரிய ஒரு சத்தியம் தெரியுமோ, எந்த சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் எனக்கு இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை அவர் வனாந்திரத்திலிருந்து தெளிவாக கற்றுக்கொண்டார். ஆகவேதான் அவன் அரசனாக்கின பின்பாடு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ராஜாவாக இருந்து நடத்தினார். அதுக்கு பின்பாடு வந்த எல்லா ராஜாக்களுக்கும் தாவீதத்தை ஒரு எடுத்து, என் தாசனாகிய தாவீது நடந்தது போல நீங்க நடக்கவில்லைன்னு சொல்வார். எனக்கு அறிமானவர்களே, எவர்களை தேவன் அழைத்தாரோ அவர்களை அவர் ஆயத்தப்படுத்திட்டார். இது பழைய ஏற்பாடு. சரி, புதிய ஏற்பாடுக்கு பாருங்க. ஆண்டவர் இயேசு 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தாரே, அழைத்தாரே, அப்போ சொல்றாரு, இந்த 12 பேரையும் 3.5 ஆண்டுகள் இயேசு என்ன செஞ்சார்? 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பயிற்றுவித்தார் அவர்கள். ஒரு கட்டத்தில் இயேசு அவங்களுக்கு பார்த்த விசுவாசம் இல்லாத மாறுபாடுகிற சந்ததியை எதுவரைக்கும் நானும் கூட பொறுமையா இருப்பேன் சொல்லி இயேசு சொன்னார். 3.5 ஆண்டுகள் இயேசு இந்த உலகத்திலே தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்தாரு? பயிற்சி கொடுத்தாரு. எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஊழிச்சோனும் போதித்தோடு மாத்திரமில்ல, அவர் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து இவர்களுக்காக என்னை நானே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளு என்றாரு யோவான் 17 அதிகாரத்தில். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 3 ஆண்டுகளும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை பயிற்சிவித்தாரு. பணியை நிறைவேற்றுவதற்காக, அழைப்பை உறுதிப்படுத்துவதற்காக, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த 3 ஆண்டுகள் ஆண்டவர் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, எவர்களை தேவன் அழைக்கிறாரோ அவர்களை தேவன் ஆயத்தப்படுத்துவார். இப்ப நாம் திரும்ப சொல்ல வர காரியம் என்ன? ஈ ஷுட் பின் நோ அவர் கோல். நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க சொல்லி வேத 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 24
சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன்.
எல்லாரும் எடுங்க அந்த வசனத்தை பாருங்க. இது இருக்காங்க சார், ஓபன் யூர் பைபிள் பிளீஸ். திரும்ப படிங்க.
சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன்.
அவனவன் அழைக்கப்பட்ட நிலையிலே யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். சோ எனக்கு தேவன பிள்ளைகளே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே தேவன் முன்பாக நிலைத்திருக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு நாளைக்கு நம்மிடத்திலே இதை குறித்து கணக்கு கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே ஒரு காலத்திலே காஞ்சி போன கட்டை போல இருந்த ஆரோனின் வாழ்வை ஆண்டவர் கனி கொடுக்கிற ஒரு வாழ்வாக மாற்றினார். இதைத்தான் நாம எபிரேயருக்கு எழுந்த நிருபத்தில் தெளிவாக படிக்கிறோம். அருமையாக அந்த வசனம் சொல்லுது. அதை வாசிக்கிறவர் 5வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க.
மேலும் ஆரோனை போல தேவனால்
எல்லாரும் படிங்க. நான் சொல்லுகிற இந்த செய்திக்கு மிக ஆதாரமான ஒரு வசனம்.
மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை.
அறியோ, ஆரோனை போல தேவனால அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக எவரும் ஏற்பட்டதில்லை. ஆகவே உன்னுடைய அழைப்பு, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு தேவனால கொடுக்கப்பட்டது. உன்னை வச்சிருக்கிற இடம் தேவனால உனக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்து அபிஷேகித்து வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல நாமும் காஞ்சி போன கட்டை போல இருந்தோம். ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தோம். எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்து நம்மையும் துளுக்க வைத்திருக்கிறார். இப்ப நாம் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற வாழ்வாக நாம வாழணும். அதான் சொன்னேன் இல்லையா, இப்ப பூ பூக்கிறது மாத்திரமில்ல, அது கனி கொடுத்ததா, அதாவது கனி வந்து மற்றவர்கள் புசிப்பதற்காக, மற்றவர்கள் புசிப்பதற்காகவே நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற நற்கிரியைகளும் நற்செயல்களும் நற்குணங்களும் மற்றவர்கள் பக்தி விருத்தியடைய, மற்றவர்கள் பரிசுத்தப்பட, மற்றவர்கள் தேவன் பக்கம் திரும்ப, மற்றவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக இருக்குமாக இருந்தால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, படித்த ஓசையா 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, ஏனென்றால் அவன் தனக்கு தானே கனி கொடுக்கான்னு சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து அங்கனை தான் சொன்ன பார்க்கிறோம். இப்ப நம்மை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, நம்மை அழைத்திருக்கிறாரு, நம்மை அபிஷேகித்திருக்கிறாரு. கர்த்தர் நம்மோடு இருக்கிற கோடி ஸ்தோத்திரம், அதற்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டான். ஆனால் நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற கனிகள் அது மற்றவர்கள் புசிக்கத்தக்கதாக இருக்கணும், மற்றவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக இருக்கணும், மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளதாக இருக்கணும். ஆகவே எனக்கு அருமான தேவ பிள்ளைகளே, நமக்கென்று நாம வாழ்ந்த குடும்பமாக இருந்தால் நம்முடைய அழைப்பை நாம சரிவர நிறைவேற்ற முடியாது, அதை உறுதிப்படுத்த முடியாது. ஆகவே நம்மிலே காணப்படுகிற கனிகள், குணாதிசயங்கள், செயல்கள் மற்றவர்கள் பக்தி விருத்த கத்தர்ப கத்தர்ப ஏதுவாக இருக்கட்டும். கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சுருக்கமா முடிக்க போறேன். இந்த ஒரே ஒரு வேதப்பதியை பார்த்து நான் முடிக்கிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். சரி, 1வது வசதி படிங்களே.
எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிரூபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபசார நிரூபங்களை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும்,
சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும்
இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள் தானே.
அப்ப மறந்துடாதீங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொரு தேவ ஊழியர்களும், மறந்துடாதீங்க, எழுதப்பட்ட நிருபங்கள். எதற்கு எழுதப்பட்ட நிருபங்கள்? மற்றவர்களால் வாசிக்கப்பட, மற்றவர்களால் வாசிக்கப்பட, மற்றவர்களால் நேசிக்கப்பட, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், தேவ அழைப்பு பெற்ற தேவனுடைய எழுதப்பட்ட நிருபங்கள். நம்முடைய வாழ்க்கை வெளியரங்கமாக இருக்கும். படிக்க திரும்ப,
எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற,
சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற நிருபங்கள் நீங்க தான். அப்ப எல்லா மனுஷர்களாலும் நாம அறியப்படுற அளவுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்ற கேளுங்க, வெளியரங்கமா. இப்ப எல்லாருக்குமே சில ரகசியங்கள் இருக்குது, அதை நான் சொல்ல வரல. எல்லாருக்குமே சில பிரைவசி இருக்குது, ரகசியம். ஆனா நாம ஒரு மர்மமாக இருக்கக்கூடாது, மிஸ்டரி ஆகிடக்கூடாது. ஒரு புரிந்து கொள்ளப்பட முடியாத ஒரு நபராக விளங்கிக் கொள்ளாத அளவுக்கு ஒரு நபராக நாம இருப்போமாக இருந்தால் நாம ஆண்டவருடைய கட்டகரிக்குள்ள வரையல. சோ பி ஓபன். ஏன் நாம மறைக்கணும்? ஒருவேளை நம்மிடத்துல கள்ளம் இருக்கிறபடியாலோ நாம காரியங்களை மறைக்கிறோமோ? God knows everything. But the Bible says, Veda solradhu, sagala manusharalum vaasithu arindum vaasikkappattirukkira nirubangal. Appadiyana nammudaiya vaalkai veliyarangamaga irukkirathu. Agave ange bayam illa, kallam illa. அவர் தேவனதை பார்க்கிறாரு, மற்றவர்களும் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அங்கே கள்ளத்துக்கோ பயத்துக்கோ இடமில்லை. கீழே வாசிங்க அந்த வசனத்தை.
ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபங்களாய் இருக்கிறீர்கள்.
கிறிஸ்துவின் நிரூபங்கள் மறந்துடாதீங்க. யாட்ட நிரூபம்? ஆண்டவர் கையில், இயேசுவின் கைகளிலே இருக்கிற நிரூபங்கள். சோ நான் சொல்லி அனுப்புற சத்தியத்தை தயவு மறந்துடாதீங்க. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுவின் கையில இருக்கிற நிரூபங்கள். மற்றவர்கள் நம்மை வாசிக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள், அறிகிறார்கள், தெரிகிறார்கள், புரிகிறார்கள். ஆகவே நாம் ஒரு ஓபன் லெட்டர் மட்டுமில்லை, ஒரு ரிட்டன் லெட்டர், எழுதப்பட்ட நிரூபம், கிறிஸ்துவால் எழுதப்பட்டு அவர் கையில இருக்க நிரூபங்கள் மற்றவர்கள் வாசித்து அறியத்தக்கதார். படிங்க தொடர்ந்து.
ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது.
என்னவா இருக்குதான்? வெளியரங்கமாக இருக்குது. எது? நிருபம். இல்ல இப்ப நாம நிருபத்தை கவருக்குள்ள வச்சு பொத்தி வச்சுதான் ஒருவரும் வாசிக்கிறார். ஆனா அது பேர் வாசிக்க கொடுக்கும் போது அதுல என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு புரியுது இல்லையா? சோ ஆகவே நான் சொல்ல வர காரியம், நம்முடைய வாழ்க்கை ஒரு மிஸ்டரியாக போயிடக்கூடாது. அதாவது நம்முடைய வாழ்க்கை ஒரு மர்மம் போல் இருக்கக்கூடாது. பிகாஸ் தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ள நம்ம சொன்னது போல சில ரகசியங்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. அங்க அதை தோண்ட நான் வரல, அதை தொடவும் வரல. அதை நான் சொல்லுமான ஒரு அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அளவுக்கு நம்ம நம்ம வெளிப்படுத்தி நடந்து கொள்ள ஒரு ஒரு மாதிரியாக போயிடக்கூடாது. ஒரு நாம மாதிரியாக இருக்கணும், ஒரு மாதிரியாக போயிடக்கூடாது. சோ ஒருவரை ஒருவர் நாம விளங்கிக் கொள்ள அளவுக்கு ஒரு அளவுக்கு நாம மனம் திறந்து மற்றவர்களோடு என்ன பழகத்தக்கதாக ஒரு விடியிருக்குமான ஒரு நெருப்பமாக இருக்கும். ஹெல்த் இருக்கும், சுகம் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் நாம எவ்வளவுக்கு மறைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த உறவுல பாதிப்புகள் ஏற்படும். அவ நான் திரும்ப சொல்றேன், எல்லாருக்கும் சில ரகசியங்கள் இருக்கு, அதை நாம கேட்க முடியாது. ஆனால் ஒரு அளவுக்கு மற்றவர்களோடு நாம சுமூகமாக கர்த்தருக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழ்கிற அளவுக்கு அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு அளவுக்கு நாம வெளியிறங்கமாக இருக்கணும். அப்பொழுது நாம் ஒருவர் நாம படிக்கலாம், வாசிக்கலாம், விளங்கிக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். அது நல்ல ஹெல்த்தா இருக்குல்ல, ஹார்மோனியை கொண்டு முடிகள்.
அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகளில் அல்ல, இருதயங்களாகிய சதியான பலகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது.
அஞ்சு பதினொன்றே படிக்க முடிகிறது. அஞ்சு பதினொன்று, அஞ்சு பதினொன்றே படி.
ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம்.
மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன புத்தி சொல்லுகிறோம்?
தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனச்சாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன்.
யூ சீ த ட்ரூத். உங்க பைபிள் அப்படி இருக்குதா பாருங்க. இப்ப மற்ற தேவனுக்கு வெளியரங்கமாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு நாங்கள் வெளியரங்கமாக இருக்கிறோம். ஆகவே நம்ம மறைக்க வேண்டியது மறைக்கிறது தப்பில்லை, ஆனா எல்லாவற்றையும் நாம மறைப்பமாக இருந்தா நாம ஒரு எழுதப்பட்ட நிருபங்கள் சொல்லவும் மற்றவர்களால் வாசிக்கப்படவும் முடியாத ஒரு மர்ம பொருளாக, மர்ம மனிதர்களாக நாம மாறிடக்கூடாது. ஐ ஸ்பீக் த ட்ரூத். ஒரு விகப்பமான அல்லது பைபிள் சொல்றபடி நூதன சீஜர்களை நூதன சீஜர்களாக மாறிடக்கூடாது. சோ ஒருவர் ஒருவர் நாம ஒரு அளவுக்கு நாம விளங்கிக் கொள்ளணும், கதைக்கணும், பேசணும், புரிந்து கொள்ளணும், விட்டுக் கொடுக்கணும். தட்டி தட்டி சே, தட்டி சப, தட்டி சரீரம், தட்டி ஸ்பெபிள். வீட்டில் கணவன் மனைவியும் ஒருவர் ஒருக்கு ஒரு மறைக்கும் பழிக்கிட்டால் எப்படி இருக்கு குடும்பம்? திங்கி போட்டார். The church is the family of God. The Bible says, கிறிஸ்து அதற்கு ஹெட்டா இருக்கிற, தலையாக இருக்கிற, வேத சொல்றபடி. ஆகவே ஒரு வெளியரங்கமான வாழ்வு, மற்றவர்களால் நாம வாசித்து புரிந்து கொண்டு நடக்கத்தக்கது. அது நமக்கு பலமாக இருக்கும், பலமாக இருக்கும், அது நமக்கு நன்மையாக இருக்கும். ஆகவே நாம் ஒரு என்ன அப்படியே நம்மையே நாம் ஒரு மர்ம பொருளாக மாற்றிக்கொள்ளவுமாக இருந்தால் நாம் எழுதப்பட்ட நிருபங்களாக சத்தியத்தின்படி நாம் வாழ முடியாது. ஆகவே அழைக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியர்களும் நம்முடைய அழைப்பில் நாம் உறுதியாக இருக்கணும், அதில் நாம் நிலைச்சிருக்கணும். நாம் தேவனால் அழைக்கப்பட்டதுக்கு முதல் அவன் காஞ்சி போன ஒரு கட்டை போலதான் இருந்தான், அவனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு தேவன் அவனை அழைத்து அபிஷேகித்து ஆசாரியனாக உயர்த்தினாரோ அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை செழித்தது. மிகப்பெரிய ஒரு கனமான ஊழியத்தை அவன் பெற்று தேவ சமூகத்தில் நிற்கிற ஆராதனை செய்கிற முதலாவது பிரதான ஆசாரியன் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிரதான ஆசாரியர் ஏற்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து மெல்கிசேத்தின் முறையின்படி இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இப்ப பிதாவின் சமூகத்தில் பிரவேசித்திருக்கிறார். அதை நாங்கள் சொன்னோம் இல்லையா, தீக்கதரிசியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தாரு, ஆசாரியனாக இப்ப பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு, ராஜாவாக திரும்பி வரப்போகிறார். வந்தார், போனார், திரும்பி வருவார். அதற்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். பட் பைபிள் சேஸ் இவர் 4 அதிகாரத்தில் அல்லாமலும் உங்கள் நம்பிக்கை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக கிடவும். படித்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார் என்று சபை கற்புள்ள கண்ணிகையாக தன்னுடைய மனவாளனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அதில் அங்கங்களாக தங்கங்களாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமூட்டாடும். எனக்கு அறிமானவர்களே, இந்த செய்தியை சாராத்த சொல்லி நான் முடிகிறேன். ஆரோன் அழைக்கப்படுறதுக்கு முதல் ஒரு காஞ்சி போற கட்டை போலதான் இருந்தா, ஆண்டவர் அவனை அழைத்து அபிஷேகித்து அவருடைய ஊழியத்தை பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் உள்ளதாக மாட்டார். எப்படித்தான் என்னாகம் 20 அதிகாரத்தில் நீங்க பாப்பீங்களாக இருந்தால் என்னாம 20 அதிகாரத்தின் ஆரம்பத்திலே மீரியாமின் மரணம் சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. 20 அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே பாப்பீங்களா இருந்தால் ஆரோடைய மரணம் சொல்லப்பட்டிருக்கு. 40வது வருஷத்தில் நடந்த என்ன தெரியுமோ, அந்த ஓரண்ட மலையில ஆண்டவர் சொன்னாரு, எலியேசரையும் ஆரோனையும் கூட்டிட்டு போ மலைக்கு சொல்லி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க ஆரோனும் மோசேயும் ஆரோனுடைய குமார எலியேசரும் மலையிடுறாங்க. எனக்கு அதை படிக்கும்பொழுது ஆச்சு என்ன தெரியுமா, சில காரியங்கள் நமக்கு புரிஞ்சு கொள்ளவே கஷ்டமா இருக்கும். இப்ப மலையில உச்சிக்கு மலைக்கு உச்சிக்கு போயிட்டாங்க. உச்சிக்கு போனதுல ஆண்டவர் சொன்னாரு, ஆரோன் உடுத்தி இருக்கிற பரிசுத்த பத்திரங்களை கலத்தி எலியேசர் கொடுத்தேன், அவன் கலத்தி எல்லாம் உடுத்திட்டாங்க. உடுத்தின உடனே ஆண்டவர் ஆரோனை பார்த்து சொன்னாரு, செத்து போடு. அந்த ஸ்தலத்துல அவன் செத்து போயிட்டான். இது நம்ம நினைக்கும் பொழுது கண்களுக்கு முன்பாக பாருங்க, அவன் நல்ல சோபலமாக இருந்து மலையேறி இருக்கிறான் இல்லையா, மலையேறி. ஆனா மேரிபாவன் தண்ணீர் விஷயத்துல மோசேயும் ஆரோனும் தவறு செஞ்சபடியால்தான் ஆரோன் உள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. சோ அந்த தவறு நிமித்தம் தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அங்க போக முடியாது, வேறு மலைக்கு சொல்லி அந்த மலையில வச்சு பரிசுத்த வத்திரங்களை கலட்டி அவருடைய குமாரனும் மகனுமா இருந்த எலியேசரை கொடுத்து விட்டு சொன்னார், ஆண்டவர் செத்து போடு சொன்னாரு, உடனே அவனது செத்து போட்டான். நல்ல மரணம் இல்லையா, ஸ்தோத்திரம். அதே போல நேபோ மலையில ஜனங்கள் தேவ ஜனங்கள் எரிச்சு என்ன காணானுக்குள்ள போக போறாங்க அனு சொன்ன, நீ அதுக்கு போயிடலாம். 2 தடவை வேணும் அந்த படிச்சு பார்த்தா சொன்ன அனு சொன்னார், போது நிறந்து ஸ்டாப் இட், இனிமேல் இந்த கதையை குடிச்சு கேளாது. ஆண்டவரே, இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு 40 வருஷம் இந்த ஜனங்கள் நடத்தி, ஒரு தடவை நான் அந்த தேசத்தை பொறுக்க பார்த்தேன், எனக்கு உதவி விடுங்க, ஒரு தடவை அனு சொன்னது போதும், இனிமேல் இந்த காரியத்தை குறித்து இவங்க பேசாதேன்னு சொல்லிட்டு அது பிறகு அனு சொன்னாரு, சரி கேட்டா அல்லவா, தேவ மலையில ஏறு ஏறு சொல்லி மலையில ஏற வச்சு ஆண்டவர் அந்த தேசம் முழுவதையும் அவனுக்கு காட்டியிருக்கார். இதுவும் ஒரு ஆச்சரியம் தான். மலையில இருந்து கொண்டு அவங்க சுதந்திரிக்க போற தேசம் அனைத்தையும் இவன் எப்படி பார்க்க முடிந்தது, அதுதான் ஆண்டவர் செய்த அற்புதம். ஆகவே அவர் தன் ஜனங்கள் சுதந்திரிக்க போற எல்லா இடத்தையும் ஆண்டவர் ஒரு இமைப்படுதலே அவனுக்கு காண்பித்து மோசையை பார்த்து சொன்னார், மோசே செத்து போனாரு. உடனே மலையில் ஏறினவன் தப்பட்டு அவன் மறைஞ்சு போயிட்டார். அவருடைய பிரேத குடிய இந்நாள் வரைக்கும் ஒருவரும் காணும், ஏன்னா ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணினார். கரிமன தேவனுடைய ஜனமே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து ஜாக்கிரதை இருக்கணும். நாமும் ஒரு காலத்துல காஞ்சி போன கட்டை போலதான் இருந்தோம், ஆனா ஆண்டவரோ நம்மை தொடுக்க வச்சு பூப்புக்கு வச்சு
கனி கொடுக்க வச்சிருக்கார். நம்முடைய கனிகள் நிலைத்திருக்கட்டும். 15 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை அப்பாயின்மென்ட் பண்ண, நான் உங்களை ஏற்படுத்தின சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தேவனுடைய பிள்ளைகளை கனிகள் நாம் சொல்வது மற்றவர்கள் புசிக்க, நாம் அல்ல மற்றவர்கள் புசிக்கத்தான் கனிகள். ஆகவே நம்முடைய கனிகள் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ள திருப்பட்டும், ஒரு இடரலாக போயிடாதபடி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற கனிகள் கசப்பான கனிகளாய் மற்றவர்களுக்குள்ளே ஒரு கேள்வியையும் ஒரு மந்தநிலைமையும் ஏற்படுத்தத்தக்கதாக இல்லாதபடி மற்றவர்கள் பக்தி விழுத்திய பரிசுத்தப்பட தேவன் பக்கமாக திருப்ப இருக்குமாக இருந்தால் அது தேவனுக்கு மகமே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு எல்லாருமே தெரியும்.